திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருமறை காட்டுல தங்கி இருக்கிற நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பு யார்கிட்ட இருந்து வந்தது, எதுக்கு வந்தது, அந்த அழைப்புக்கு அப்புறம் ஞான சம்பந்தர் என்ன செஞ்சாரு, இதுதான் இன்னைக்கு கதை. என்ன இப்போ அந்த ஞான சம்பந்த பெருமான் எங்க இருக்காங்க? திருவாய்மூருக்கு போயிட்டு வந்துட்டு திருமறை காட்டுல தங்கி இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க தங்கி இருக்கிற மடத்துக்கு ரெண்டு ஒற்றர்கள் வர்றாங்க. வர்றவங்க பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் ரெண்டு பேர் வர்றாங்க. வந்தவங்க அவங்க வாசல்ல நிப்பாங்க இல்லையா, வாயில் காப்போர் நிப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க, நாங்க பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருக்கோம், மங்கையர்கரசி யாரும் குலச்சிறை யாரும் எங்களை அனுப்பினாங்க, நாங்க ஞான சம்பந்த பெருமான பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாயில் காப்போர் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஓடி வந்து ஞான சம்பந்த பெருமான் கிட்ட சொல்லுவாங்க, பாண்டிய நாட்டுல இருந்து ஒற்றர்கள் ரெண்டு பேரும் உங்களை பாக்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு ஞான சம்பந்தருக்கு முகமெல்லாம் மலர்ந்து அனுப்புங்க அனுப்புங்க உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ரெண்டு ஒற்றர்களும் உள்ள வந்து ஞான சம்பந்த பெருமான திருவடியை வணங்கி நிற்பாங்க. ஆனால் அப்போ ஞான சம்பந்த கேட்பாரு, மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பார். ஓ ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டிய நாட்டோட நிலைமை என்னங்கிறத சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்கடையில் நம்ம மங்கையர்கரசியார் யாரு, குலச்சிறையார் யாரு, இதை நம்ம பார்க்க போகிறோம் சரியா? இப்போ மங்கையர்கரசியாருடைய இயற்பெயர் மானி. இயற்பெயர் என்ன? மானி. அவங்க அவதாரம் பண்ணதெல்லாம் எது தெரியுமா, கிழப்பழையாறை. அதாவது பழையாறையுடைய கிழக்கு பகுதி, அதை கிழப்பழையாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் அவங்க அவதாரம் செஞ்சாங்க. அவங்க சோழ நாட்டு ராஜாவுடைய மகள். அந்த சோழ மன்னன் பேரு மணிமுடி சோழன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த மங்கையர்கரசியார் நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க, ரொம்ப சிறப்பானவங்க. 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பெண்ணடியார்கள். யார் யார் தெரியுமா? காரைக்காலம்மையார், மங்கையர்கரசியார், இசைஞானியார். இந்த 3 பெண்ணடியார்கள்ல ஒருத்தங்க நம்ம மங்கையர்கரசியார். அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் ஒரு நாயன்மாருக்கும் தனித்தனியாக புராணம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதில் 3 நாயன்மாருடைய புராணத்தில் தான் புராணத்தினுடைய முதல் சொல்லாக அந்த நாயன்மாருடைய திருப்பெயரையே வச்சு பாட ஆரம்பிச்சிருக்கார். என்ன பாடியிருக்காரு? புராணத்தினுடைய முதல் சொல்லாக நாயன்மாருடைய திருப்பெயரையே வச்சு பாட ஆரம்பித்தார். புராணங்கள் 3 என்ன அது எது என்னென்ன தெரியுமா? திருநாவுக்கரச பெருமான் புராணம், தண்டியடிகள் புராணம், மங்கையர்கரசியார் புராணம் சரியா? இந்த மாதிரி சிறப்புடைய ஒரு நாயன்மார் நம்ம மங்கையர்கரசியார். என்ன அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, கணவன் வந்து பாண்டிய மன்னன், சோழ மன்னனுடைய மகள் பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த பாண்டிய மன்னன் பேர் என்ன தெரியுமா, நெடுமாறன். அவருக்கு மாரவர்மன், 2 பராங்குசன், அரிகேசரி இப்படியெல்லாம் கூட பேர்கள் உண்டு அந்த கணவருக்கு. பாண்டிய மன்னன் இருக்கார் இல்லையா, அவருக்கு இப்படியெல்லாம் பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக பாண்டிமாதேவியாக இப்போ இருக்கிறாங்க நம்ம மங்கையர்கரசியார். என்ன இவங்க ரொம்ப சிறப்பானவங்க. இவங்க சோழ ராஜாவுடைய மகள் இல்லையா, சோழ நாட்டில் எப்பவுமே சைவம் தான் ஓங்கி நிற்கும். அந்த இது அவங்களுடைய ரத்தத்துக்குள்ளேயே இருக்குது. அதனால பாண்டிய நாட்டில் சைவம் இல்லை, சமணத்தோட பிடியில் பாண்டிய நாடு மாட்டிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கூட அவங்க சைவத்தை விடாமல் போற்றி வந்தாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையவங்க, இவங்களால தான் மதுரையில் மீண்டும் சைவ ஆட்சி வந்தது. சமணத்தினுடைய பிடியிலிருந்து மதுரையையே மீட்ட பின்னடியார் நம்ம மங்கையர்கரசியார். என்ன அவங்களுடைய திருவுருவச்சிலை பழையாறை வடதளி, அதாவது பழையாறையில் வடக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. பழையாறையில் 4 கோயில் உண்டு, வடக்கில் ஒன்று, தெற்கில் ஒன்று, கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று, 4 சிவன் கோயில் உண்டு. அதில் வடக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல அங்க மங்கையர்கரசியாருடைய சிலைய நீங்க இப்ப கூட போனா பாக்கலாம். சரியா, இப்படிப்பட்ட சிறப்புடையவங்க நம்ம மங்கையர்கரசியார். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம ஞானசம்பந்தர் சிவபெருமானை விட்டு வேற யாரையும் பாடமாட்டார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்தர் ரெண்டு பதிகத்துல முதல் வரியில நம்ம மங்கையர்கரசியார சிறப்பிச்சு பாடியிருக்கார். என்ன மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம், அப்புறம் மானின் நேர்விழி மாதராய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம், ரெண்டுலையுமே நம்ம மங்கையர்கரசியார முதல் வரியிலேயே சிறப்பித்து பாடியிருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நாயன்மார் நம்ம மங்கையர்கரசியார். சரியா, சரி. இப்ப குலச்சிறையார் யார் தெரியுமா, குலச்சிறையார் அவங்களுடைய அமைச்சர். மதுரையில மணமேல்குடி அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல அவதாரம் செஞ்சவங்க குலச்சிறையார். அவங்க சிவன் மேல ரொம்ப பக்தி உள்ளவங்க. சிவனடியார்கள் எந்த குலத்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த சிவனடியார்களை வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய உபச்சாரம் எல்லாம் செய்து அன்னம்பளிப்பு செய்து போற்றி வழிபடுவாங்க. சிவனடியார்கள் மேலையும் சிவபெருமான் மேலையும் அளவுக்கு அதிகமான அன்பும் பக்தியும் உள்ளவங்க குலச்சிறையார். இவங்க இந்த பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தார். என்ன, நம்ம மங்கையர்கரசியாருடைய எல்லா செயல்களுக்கும் குலச்சிறையார் உறுதுணையாக இருந்தாங்க. மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் மட்டும்தான் மதுரையில் சைவ நெறி மறுபடியின் தலைத்தவங்க முக்கிய காரணமாக ஆனவங்க. என்ன, அவங்களுடைய தூண்டுகளால் தான் அந்த ஒரு பெரிய அதிசய நிகழ்வு நடந்து சமணத்தின் பிடியிலிருந்து பாண்டிய நாடு மீண்டது. அதனால குலச்சிறையாரும் நம்ம மங்கையர்கரசியாரும் ரொம்ப முக்கியமானவங்க. குலச்சிறையாரும் நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தன், அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ இந்த வந்த ரெண்டு ஒற்றர்கள் வந்தாங்க இல்லையா, மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒற்றர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க பாண்டிய நாட்டோட நிலைமையை பத்தி சொல்லுவாங்க ஞானசம்பந்தர்கிட்ட. ஆனா பாண்டிய நாடு முழுமையா அப்படியே சமணத்தினுடைய ஆதிக்கத்துல வந்துருச்சு. மன்னனே பாண்டிய நாட்டு மன்னனே சமணர்களை தான் ஆதரிக்கிறான். அங்க யாரும் திருநீர் பூசுவார் இல்ல, சிவ வழிபாடு இல்ல. சமணர்களுடைய இருப்பிடம், சமணர்களுடைய வழிபாட்டு தலம், இதுக்கு பாளிகள் பள்ளிகள்னு சொல்லுவாங்க. என்ன எல்லா சமணர்கள் மொத்தமா மதுரையவே அப்படியே தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அரசனே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அங்க வந்து 8 குன்றுகள், மதுரையை சுற்றி 8 குன்றுகள், அந்த 8 சமணர்களுடைய கோட்டை. அந்த 8 குன்றுகளில் 8000 சமணர்கள் இருந்தாங்களாம். அது என்னென்ன தெரியுமா, அந்த 8 குன்றுகள் உங்களுக்கு, நீங்கள் மதுரைக்கு போயிருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இது சுற்றி முற்றி இருக்கிற மலைகள் தான் ஆட்சி சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனைமலை, பசுமலை, நாகமலை, திருப்பரங்குன்றம், பழனி ஐவர்மலை, உத்தமபாளையம், கோவிலாங்குளம், குப்பளநத்தம். என்னென்ன, ஆனைமலை, பசுமலை, நாகமலை, திருப்பரங்குன்றம், பழனி ஐவர்மலை, உத்தமபாளையம், கோவிலாங்குளம், குப்பளநத்தம். இந்த 8 குன்றுகள்லையும் 8000 சமணர்கள் இருந்தாங்க. அவங்க தான் பாண்டிய நாட்டில் முழு கண்ட்ரோல். அவங்களோட பேச்சுப்படி தான் மன்னனே நடந்துட்டான். அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லா இடத்துலையும் அப்படியே சைவம் வந்து முடக்கப்பட்டது. அது இருண்ட காலம் போல ஆச்சு. என்ன அப்படி ஒரு பாண்டிய நாடே கெட்ட நெறியில போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு கொடுமையான நிலைமையில பாண்டிய நாடு அப்ப இருந்தது. இந்த நிலைமைய பார்த்து மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் மனசு நொந்து இந்த நிலைமையிலிருந்து பாண்டிய நாட்டை மீட்கணும்னா ஞானசம்பந்தரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞானசம்பந்தரை பத்தி நினைப்பாங்க. ஞானசம்பந்தர் இப்போ திருமறைக்காட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த செய்தியும் அவங்களுக்கு செதுக்கி எட்டும். அப்போ ரெண்டு ஒற்றர்களை கூப்பிட்டு நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமையை சொல்லி நீங்கள் ஞானசம்பந்த பெருமானை இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரியா, ஞானசம்பந்தர் இதை கேட்டவுடனே பாண்டிய நாடு இப்படி ஒரு நிலைமையில் இருக்குதா அப்படின்னு அதை கேட்டவுடனே அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையாயிடும். நான் அப்போ என்ன பண்ணுவார், பாண்டிய நாட்டுக்கு இப்போ போகணும்மா அப்படின்னு நினைப்பார். அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார், பக்கத்தில் யார் இருக்கா, நாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி மங்கையர்கரசியாரும் குலச்சரியாரும் சொல்லி அனுப்பியிருக்காங்க, பாண்டிய நாடு இப்படி சமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது, இப்போ உடனே போகணும், பாண்டிய நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு, ஏன்னா அவர் ஏற்கனவே சமணர்கள்கிட்ட
ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சவர் இல்லையா நாவுக்கரசர். அதனால ஐயோ சமணர்கள் தீங்கு செய்யவோ துன்பு செய்யவோ தயங்க மாட்டாங்களே அப்படின்னு அவர் மனசெல்லாம் ஒரே கலக்கமாயிரும். அப்போ நாவுக்கரசர் சொல்லுவாரு சம்பந்தர்கிட்ட, பிள்ளாய் அங்க இருந்து ரொம்ப தீங்கு செய்வாங்க, எந்த அளவுக்கும் போய் தீங்கு செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால அங்க நீங்க போக வேண்டாம், இப்ப நாளும் கோளும் நல்லா இல்ல, இப்ப நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, இல்ல இல்ல, சிவபெருமானுடைய திருவடிய மனசுல எடுத்துக்கிட்டப்புறம் நாளும் கோளும் நல்லதை மட்டுமே தான் செய்யும், அதனால எந்த துன்பமும் வராது, எந்த பழியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேயுறு தோழி பங்கன் அப்படிங்கிற பதிகத்தை பாடுவாங்க. இந்த பதிகம் ரொம்ப சிறப்பான பதிகம். இந்த பதிகத்தை பாடி நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் கெட்ட நாள் நல்ல நாள் கோள் நல்லா இல்ல நாள் நல்லா இல்ல இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா கோள்களுமே அடியார்களுக்கு நன்மையவே செய்யும். இந்த பதிகத்தை பாடி தொடங்குற யாத்திரையோ காரியங்களோ நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும். ஏன்னா இந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம், இது தினமும் பாடி வழிபட வேண்டிய பதிகம். சரியா, இந்த பதிகத்துல முதல் பாட்டை மட்டும் வாசி பாடுக்குமா?
வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரே திங்கள் கங்கை முடி மேலனின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஜாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே.
இந்த பாடல் தான் அந்த பதிகத்தினுடைய முதல் பாடல். சரியா, இந்த பாடலை பாடி இந்த பாடலுடைய கடைசி திருக்கடை காப்புல அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு முடிச்சிருப்பார். அதனால இந்த பதிகத்துக்கு ஆணையிட்ட திருப்பதிகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம், இன்னும் எல்லாரும் வழிபாட்டுல தினமும் பாட வேண்டிய பதிகம். அதனால இதை எல்லாரும் எழுதி பாட பழகிக்கோங்க, எல்லாரும் இதை வழிபாட்டுல பாடுங்க. ஏன்னா இது நன்மையவே செய்யும், எந்த தீமையும் கிட்ட நெருங்க விடாத பதிகம். இந்த பதிகத்தை பாடி என்ன பண்ணுவாரு, நம்ம ஞானசம்பந்தர் மதுரைக்கு கிளம்புறாரு. அப்ப நாவுக்கரசர் வந்து நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போ நான் சம்பந்தர் சொல்றாரு, இல்ல நீங்க இங்கேயே இருங்க, புனல் நாட்டிலேயே நீங்க இருங்க, சோழ நாட்டிலேயே நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் முத்துச்சிவிகளை ஏறி உட்கார்றாரு. அப்போ அப்படியே ஹரஹரா சிவசிவான் ஒரே கோலாகலம், எல்லாம் அப்படியே எண்ணியங்கள்லாம் வாசிக்குது, சங்கம் ஊதுது, அப்படி எல்லாம் வாத்தியங்கள்லாம் வாசிக்க மங்கள ஒலி அப்படியே நிறைய, அப்படியே ஒரு கோலாகலமா அப்படியே திருக்கூட்டம் திருமறை காட்டு பெருமானை வழிபட்டு அப்படியே ஐந்தெழுத்து சொல்லி அப்படியே முத்துச்சிவிகளை ஏறி உட்கார்றாங்க. திருநாவுக்கரச பெருமானுக்கும் விடை கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரியா, இப்போ அவங்க முத்துச்சிவிகளை ஏறி உட்கார்ந்துருக்காங்க, ஐந்தெழுத்து சொல்லி ஏறி உட்கார்றாங்க. ஏன்னா இப்போ மதுரையில ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது இருக்கு, பெருமானோட திருவருள் இருந்தா மட்டும்தான் அது முடியும் இல்லையா. அதனால பெருமான் திருவடி அப்படியே மனசுல எடுத்து ஐந்தெழுத்து அப்படியே சொல்லி அவங்க ஏறி உட்கார்றாங்க. அப்போ அந்த திருக்கூட்டம் எல்லாம் அப்படியே அந்த பரசமய கோளறி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னியங்கள்லாம் வாசிக்குது, எல்லா வாத்தியங்கள்லாம் வாசிக்க முழங்க திருக்கூட்டம் அப்படியே கிளம்புது மதுரையை நோக்கி. நான் போற வழியில நிறைய மற்ற தலங்களையும் வழிபட்டு அப்படியே மதுரையை பாண்டிய நாட்டுக்குள்ள அவங்க நுழையிறாங்க. பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க முதல்ல பார்த்த தலம் வந்து திருக்கொடுங்குன்றம். அதை இப்போ வந்து நம்ம பிரான்மலை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது இது எந்த மாதிரி எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? வந்து பாரிங்கிற ஒரு வள்ளலை பற்றி தெரியும் இல்லையா, கடை ஏழு வள்ளல்கள் ஏழு பேருன்னு சொல்லிட்டு படிப்போனம்மா. அதில் பாரி ஓரி காரி இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த பாரி ஆட்சி செய்த பரம்பு நாடு அதுதான் இப்போ பிரான்மலை. சரியா, அந்த தலத்தில் ரொம்ப அருமையான ஒரு சிவன் கோயில் இருக்கும், அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்கும், மலை மேலே ஏறி போனால் இன்னொரு கோயில் இருக்கும், ரெண்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், அமைதியான இடம், அழகான இடம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிரான்மலை பாண்டிய நாட்டில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. சரியா, இந்த தலத்துக்கு நம்ம சம்பந்த பெருமான் வந்து சாமியை பாடி வழிபட்டு அப்படியே மதுரையை நோக்கி போறாங்க. சரியா, இப்போ மதுரையை நோக்கி போயிட்டே இருக்காரா. அப்போ அங்க மதுரையில வந்து அந்த எட்டு குன்றங்கள்ல 8000 சமணர்கள் இருந்தாங்க நேற்று பார்த்தோம் இல்லையா. அந்த 8000 பேருக்கும் கெட்ட கெட்ட கனவா வரும் அன்னைக்கு. ஏன்னா சம்பந்த பெருமான் வராரு, இப்பதான் மதுரைக்கு வந்துட்டு இருக்காரு. இப்பவே அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வரும். என்னென்ன கனவு தெரியுமா, அவங்களுடைய பள்ளிகள் பாளிகள் மேல எல்லாம் ஆந்தை உட்கார்ந்து அலறுற மாதிரி, ஆந்தைகள் உன்னோட ஒண்ணு சண்டை போட்டு ஒரே கத்தி அலறுற மாதிரி, அப்புறம் அசோக மரம், அந்த அசோக மரத்துக்கு அடியில் தான் அவங்களுடைய கடவுள் வச்சிருப்பாங்க, அந்த அசோக மரம் அப்படியே வேரோட சாஞ்சு அவங்க சாமி மேல விழுற மாதிரி, அப்புறம் அவங்க பண்டிதர்கள்லாம் வந்து கழுது மேல ஏறி போற மாதிரி, அப்புறம் அவங்க பெண்ணெல்லாம் இருப்பாங்கல்ல, துறவியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து புலம்பிட்டே ரோடெல்லாம் ஓடுற மாதிரி, அப்புறம் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சண்டை நச்சரவமா போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு மடியிற மாதிரி, இப்படி எல்லாம் வந்து அப்படியே கெட்ட கெட்ட கனவா வரும் அவங்களுக்கு. என்ன அவங்களுக்கு எல்லாம் கெட்ட நிமித்தமா வரும். ஆனா அதே நேரம் நம்ம குலச்சிரையாருக்கும் மங்கையர்கரசியா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல நிமித்தங்கள் வரும். நல்ல நிமித்தங்களை கமிப்பாரு, நல்ல கனவு இருக்கும் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஞானசம்பந்த பெருமான் வர்ற இடமெல்லாம் அந்த சின்னங்கள் அப்படி ஒரு ஓங்கி ஒலிக்கும், வானை முட்டுற அளவுக்கு ஒலிக்கும். அந்த சின்னங்களை கேட்டாலே அப்படியே மயிர்கூச்சரியும் அந்த அளவுக்கு. ஒரே ஆரவாரத்தோட தான் ஞானசம்பந்த பெருமான் எந்த ஊருக்கு வந்தா வருவாரு. அவர் வந்துட்டே இருக்காரா. இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஒற்றர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க தானே வந்து அழைப்பு விடுத்தாங்க இல்லையா திருமறை காட்டில், அவங்க ரெண்டு பேரும் வேகமாக முன்னாடி ஓடி வந்து நம்ம மங்கையர்கரசியார்கிட்டையும் குலச்செடியார்கிட்டையும் சொல்லுவாங்க, ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல செய்தியை சொல்லுவாங்க. அப்படி சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிடும் அமைச்சருக்கும் ராணியாருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒற்றர்களுக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமான வரவேற்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ராணி என்ன சொல்லுவாங்க குலச்செடியார்கிட்ட, நீங்கள் போய் நம்ம ஞானசம்பந்த பெருமான வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புவாங்க. அப்போ குலச்செடியார் என்ன பண்ணுவார், இன்னும் ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே நுழையலை, மதுரை எல்லைக்குள்ளே வரல இன்னும், அதுக்குள்ளே குலச்செடியார் என்ன பண்ணுவார், மதுரை எல்லையை தாண்டி வெளியில் போய் மதுரைக்கு வெளியில் போய் நம்ம ஞானசம்பந்த பெருமான் வர்ற அந்த திருக்கூட்டத்தை வரவேற்க போயிடுவார். சரியா, இவங்களை வந்து குலச்செடியாரை ராணியார் அனுப்பி வச்சுட்டு ராணியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கணவருக்கு தெரியாமல் தானே இவங்க வர வச்சுருக்காங்க இப்போ ஞானசம்பந்தரை, அதனால கணவர்கிட்ட என்ன சொல்ல முடியாது நம்ம, அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க, நான் ஆலவாயில் போய் நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆலவாயில், ஆலவாய் என்னது, மதுரை நகரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு பேர் ஆலவாய் இல்லையா, ஆலவாயில் போய் நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கோயிலில் வந்து நின்றுக்குவாங்க. கோயிலில் வந்து நின்று பெருமானை வணங்கிட்டு கோயிலையே காத்திருப்பாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமான் வருகைக்காக கோயிலே காத்திருக்காங்க. யாரு, ராணி மங்கையர்கரசியார். சரியா, இப்போ குலச்சரியார் என்ன பண்ணியிருக்காங்க, மதுரையை தாண்டி வெளியில போய் அந்த திருக்கூட்டம் வருது இல்லையா, ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டம் வருது இல்லையா, அப்படியே அந்த திருக்கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்து தரையில விழுந்து வணங்குவார். வணங்கினவர் வணங்கினபடியே இருப்பார், எழுந்திருக்க மாட்டார். என்ன அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் ஓடி போய் பின்னால முத்துச்செல்விகையில வந்துட்டு இருக்காரு இல்லையா நம்ம ஞானசம்பந்தர், அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அமைச்சர் வந்து வணங்கினவர் வணங்கினபடியே இருக்காரு, எழுந்திருக்கல, தரையில விழுந்தபடியே இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவாரு, சிவிகையை விட்டு இறங்கி வந்து நம்ம அமைச்சர் பெருமான கையோட அப்படியே எடுத்து தூக்கி வணங்குவார். வணங்கி உங்களுக்கும் மங்கையர்கரசியாருக்கும் நம்ம சிவபெருமான் திருவருளால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார். சரியா, சொல்லிட்டு அப்போ நம்ம ஞானசம்பந்தர் கேட்பாரு, சரி மதுரை நகருடைய ஆலவாய் எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அப்போ எல்லாரும் காமிப்பாங்க, அந்த பாருங்க உயரமா கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆலவாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிப்பாங்க. காமிச்சோடனே எல்லாம் அந்த திருக்கூடத்தோடு அப்படியே ஆலவாய்க்கு வர்றாங்க. என்ன இப்போ மங்கையர்கரசியார் வந்து இதுவரைக்கும் நம்ம ஞானசம்பந்தர் பார்த்ததே இல்லை, குலச்செடியார இப்பதான் பார்த்திருக்காரு, மங்கையர்கரசியார இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்பதான் பார்க்க போறாரு இனிமே தான் இல்லையா. ஆனா மங்கையர்கரசியாருடைய அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் அவரோட ஞான கண்ணுக்கு நல்லா தெரியும். மங்கையர்கரசியார் வந்து அவங்க கணவன் வந்து சமணர் இல்லையா, அதனால திருநீர் பூச முடியாது அவங்களுக்கு, திருநீர் வெளிப்படையா பூச முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், திருநீரை நல்ல சந்தனத்துல குழைச்சு யாருக்கும் தெரியாம தன்னோட நெஞ்சில பூசிருப்பாங்களாம். அத நம்ம ஞானசம்பந்த பெருமானோட ஞான கண்ணுக்கு அது தெரியுது. அவர் என்ன பண்றாரு, அந்த மதுரையோட புறத்துலேருந்து கிளம்பி உள்ளே வராரு இல்லையா, அப்போவே அப்படியே மங்கையர்கரசியாரை சிறப்பித்து பாடிக்கிட்டே உள்ளே வர்றார். ஆனால் அந்த பதிகத்தில் மங்கையர்க்கரசின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த பதிகம் ஆரம்பிக்கும் போதே மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னு தான் ஆரம்பிப்பார். ஏன்னா அதில் ஒரு பாட்டில் முதல் பாட்டு, மூணாவது பாட்டு, அஞ்சாவது பாட்டு, ஏழாவது பாட்டு, ஒன்பதாவது பாட்டு, இதிலெல்லாம் மங்கையர்க்கரசியார் சிறப்பிச்சிருப்பார். 2, 4, 6, 8, 10 இந்த பாட்டிலெல்லாம் குலச்சிறையார் சிறப்பிச்சு பாடியிருப்பார். 11வது பாட்டில் ரெண்டு பேரையும் சிறப்பிச்சு பாடியிருப்பார். சரியா, இந்த பதிகத்தை பாடிட்டே அப்படியே கோயிலுக்கு வர்றாங்க. சரியா, அந்த பதிகத்துல முதல் பாடல் மாத்திரம் பாடுவோமா?
மங்கையக்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்த நாள்தொரும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே.
இது மாதிரி ஒவ்வொரு பாடல்லையுமே மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் சிறப்பிச்சு அப்படிப்பட்ட அவங்களுடைய சிவத்தொண்டு நடந்துட்டு இருக்கிற ஆலவாய் இதுவே, ஆலவாய் இதுவே இப்படின்னே அந்த பாடல் பாடியிருப்பாரு. இந்த பதிகம் போகிறான் இப்படி தான் பாடியிருப்பாரு. சரியா, இந்த பதிகத்தை பாடி அப்படியே ஆலவாய் திருக்கோயிலுக்கு வர்றாங்க. அப்படியே கோபுரத்தை வணங்கி அப்படியே பெருமான வளம் வந்து அப்புறம் நம்ம சொக்கநாத பெருமான் இல்லையா, அங்கே சொக்கநாத பெருமான பல தடவை விழுந்து விழுந்து வணங்கி சாமி கும்பிடுறாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். சரியா, இவங்க வழிபாடு முடிச்சு வரட்டும் அப்படின்னு மங்கையர்க்கரசியார் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஞானசம்பந்தர் தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு ஓரமாக காத்திருக்காங்க. ஞானசம்பந்தர் எல்லா வழிபாடெல்லாம் முடிச்சு வந்த பிறகு குலச்சிறையார் என்ன பண்ணுறாங்க, கூட்டிட்டு வந்து இவங்க தான் மங்கையர்க்கரசியார், இவங்க தான் பாண்டி மாதேவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அவங்க மங்கையர்க்கரசியார் வந்து ராணி இல்லையா, அவங்க மதுரைக்கு ராணி, பாண்டிய நாட்டுக்கு ராணி. ஆனால் அவங்க அப்படியே திருஞானசம்பந்த பெருமானோட திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஒரு தாய் அன்பு அவங்களுக்குள்ள நிறைஞ்சு நிற்கும். மங்கையர்க்கரசியார் வந்து திருஞானசம்பந்தரை தன்னோட குழந்தை போலேயே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாயன்பு நிறைய நிறைய அப்படி நிற்பாங்க. அப்போ நம்ம திருஞானசம்பந்தரை விழுந்து வணங்கி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் மனசில் இவ்வளோ நாள் இருந்த கனவெல்லாம் நனவாக போகுது, நீங்கள் வந்தது இந்த பாண்டிய நாட்டுக்கு பெருவாழ்வு, இந்த பாண்டிய நாடு செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமண சமயத்திலேருந்து நீங்கள் இதை அந்த பாண்டிய நாட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ணீர் மல்க நிற்பாங்க. அப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமாள் அவங்கள வாழ்த்திட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சரி இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் வருவாங்க. வரும்போது நம்ம மங்கையர்க்கரசியார் சொல்லுவாங்க குலச்சிறையார்கிட்ட, நம்ம ஞானசம்பந்த பெருமானையும் அவங்களுடைய அந்த பரிசனங்கள் இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் ஒரு திருமடத்தில் தங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து விருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக தங்க வச்சு கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி என்ன பண்ணுறாங்க அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு மடத்தில் தங்க வைக்கிறாங்க. சரியா, அந்த மடம் இப்போ கூட இருக்குது. என்ன சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அந்த மடம் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, தெற்காவணி மூல வீதியில் மதுரை ஆதீன மடமாக இருக்குது இல்லையா, அந்த மடம் தான் 1400 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஞானசம்பந்த பெருமானும் அவருடைய திருக்கூட்டமும் தங்கிய மடம். ஆச்சரியமாக இருக்குல்ல, திருஞான சம்பந்தர் ஆதீன மடம். சரியா, அந்த மடத்தில் அங்கே திருஞான சம்பந்தர் தங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து ஓய்வு எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமான் அவங்க பரிசனங்களோடு அந்த மடத்தில் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. ராணி என்ன பண்ணாங்க, அரண்மனைக்கு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் அமைச்சர் வந்து இந்த ஏற்பாடுகளெல்லாம் கவனித்து இவங்களை ஓய்வெடுக்க வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் ஓய்வெடுத்துட்ருக்காங்களா, இப்போது சமணர்கள் ஒரு சூழ்ச்சி செய்ய போகிறாங்க. ஏன்னா சமணர்களுக்கு நம்ம ஞானசம்பந்தர் வந்தது பிடிக்காது இல்லையா, பிடிக்கல, அதனால் இந்த ஞானசம்பந்தரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க. சரியா, அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாங்க, அப்புறம் ஞானசம்பந்தருக்கு என்ன பண்ணாங்க அவங்கங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.